إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்னுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை கற்று விளங்கும் ஒரு மார்க்க விளக்க வகுப்பில் நாம் இருக்கின்றோம். இன்றைய இந்த வகுப்பின் தலைப்பாக நாம் இருக்கும் புனிதமான நான்கு மாதங்களில் ஒன்றாக திகழும் ரஜப் மாதத்தோடு தொடர்படுத்தி ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது சூரத்து தௌபாவுடைய 36வது வசனமாக சொல்கிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னாஷர ஷஹ்ரா ஃபி கிதாபில்லாஹ் யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ஜாலிகத் தீனுல் கய்யிம் ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும். மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹுடத்தில் 12 ஆகும். அவனுடைய வேதத்தில் ரப்புல் ஆலமீன் இதை குறிப்பிடுகிறான். வானங்கள் பூமி எப்போது படைக்கப்பட்டதோ அந்த நாள் முதல் அல்லாஹுடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் 4 மாதங்களை அவன் புனிதமானதென அறிவித்திருக்கிறான். இதுதான் நிலையான மார்க்கம், நிலையான வழி என்று சொல்லிவிட்டு, அம்மாதங்களில் நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று குறிப்பிடுகிறான். இவ்வசனத்துக்கு விளக்க உரையாக புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி அபி பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்தி செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நிச்சயமாக காலம் என்பது வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளில் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு மாறிவிட்டது. ஒரு வருடத்துக்குரிய மாதங்கள் 12 ஆகும். அதில் 4 மாதங்கள் புனிதமானவைகள், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியவைகள். அவைகளாவன துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். அதேபோன்று ஜமாது சானி அல்லது ஜமாதுல் ஆஹிர் ஷஅபானுக்கு மத்தியிலே வரக்கூடிய ரஜப் முதர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ரஜபை குறிப்பிடும் போது அதை முதற் கோத்திரத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தொடர்புபடுத்தி சொன்னார்கள் என்று சொன்னால், அன்றைய காலத்தில் ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தினர் ரமலானை ரஜப் என்று முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் முதற் கோத்திரத்தினர் தான் எது சரியான ரஜப் மாதமோ அந்த மாதத்தை அவர்கள் ரஜபாக முடிவு செய்து செயல்பட்டார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபை குறிப்பிடும் போது முதலோடு தொடர்புபடுத்தி சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட மாதங்கள், அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டவைகளை ஒரு மூமின் புனிதப்படுத்த வேண்டும், ஒரு மூமின் கண்ணியப்படுத்த வேண்டும். ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிடும் போது وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ இவர்கள் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்துவார்களோ புனிதப்படுத்துவார்களோ அது தக்வாவுடைய உள்ளங்கள் நின்றும் உள்ளதன் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப எந்த உள்ளங்களில் தக்வா இறையச்சம் பயபக்தி இருக்கிறதோ அந்த உள்ளங்கள் தான் அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்தும் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே இந்த மகத்துவம் புனிதத்துவம் என்பதெல்லாம் உள்ளம் சார்ந்த ஒரு அமலாக, உள்ளம் சார்ந்த ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஒருவர் தக்வா உடையவர் என்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக, ஒரு மிகப்பெரிய அடையாளமாக ரப்புல் ஆலமீன் இதை சொல்கிறான். இவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹ் புனிதப்படுத்துமாறு சொன்ன மாதங்கள், அல்லாஹ் புனிதப்படுத்துமாறு சொன்ன இடங்கள், அல்லாஹ் புனிதப்படுத்துமாறு சொன்ன வார்த்தைகள், இவைகளையெல்லாம் ஒருவர் புனிதப்படுத்துவதன் மூலம், மகத்துவப்படுத்துவதன் மூலம் அவர் தன்னை ஒரு தக்வாவுடைய மனிதர் என்பதை அடையாளப்படுத்தலாம். அதன் மூலம் அவர் அதை உறுதிப்படுத்துகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் என்பது புனிதமான மாதங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த புனிதமான நான்கு மாதங்களில் ஒன்றாக திகழ்கின்ற இந்த ரஜபுடைய மாதம், இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்தார்களா, உம்ராவை நிறைவேற்றினார்களா என்பதை நாம் பார்ப்போம். முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, அதாவது நானும் உர்வத் இப்னு ஜுபைரும் மஸ்ஜிதிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களோடு இருந்தோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது வீட்டிலே அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே மக்களில் சிலர் மஸ்ஜிதிலே துஹா தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். நாம் அவர்களுடைய தொழுகையை பற்றி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடம் கேட்டோம். அவர்கள் அதை பிதா என்று சொன்னார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை உம்ராக்களை செய்தார்கள் என்று அவர்களிடம் கேட்டோம். அவர்கள் நான்கு உம்ராக்கள் என்று சொன்னார்கள். அந்த நான்கில் ஒன்று ரஜபுடைய மாதத்தில் நிறைவேற்றினார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாம் அவருக்கு எதையும் நாம் மறுப்பு சொல்லவில்லை, அப்படி சொல்வதை நாம் வெறுத்தோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களிடம் மூமின்களின் தாயை என அழைத்து அபு அப்துல் ரஹ்மான், அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியதை நீங்கள் செவியேற்றீர்களா? அப்போது அவர்கள் என்னவென்று கேட்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா குறிப்பிடுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு உம்ராக்களை செய்தார்கள், அதில் ஒன்றை ரஜபில் நிறைவேற்றியதாக சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தைகளை பாருங்கள், எவ்வளவு முன்மாதிரி மிக்க வார்த்தைகள். அதாவது அபு அப்துல் ரஹ்மானுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அனைத்து உம்ராக்களிலும் நான் இருந்தேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த உம்ராக்களை நான் பார்த்தவனாக இருந்தேன், அந்த உம்ராக்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ரஜபுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்யவே இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தியை நாம் புகாரியிலே முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியினூடாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதை சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்தில் எந்த ஒரு உம்ராவையும் செய்யவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு எதுவுமே மறுப்பு சொல்லவில்லை. அவர்கள் அமைதியாக மௌனமாக இருந்து விட்டார்கள் என்பதே மிகப்பெரிய சான்று. என்னவென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூற்று மிகச் சரியானது என்பதற்கு. அன்பிற்குரியவர்களே, அதாவது உம்ராவை செய்வதற்கு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதம் தான். அதற்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கின்றன. ரமலானுடைய மாதத்தில் செய்யப்படும் உம்ரா ஹஜ்ஜுக்குரிய நன்மையை பெற்றுத்தரும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்த நன்மையை பெற்றுத்தரும் என்ற செய்திகள் ஆதாரப்பூர்வமானவைகள். ஆனால் ரஜபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதே போன்று குஹாவுடைய தொழுகையை பொறுத்தவரையில் அது கூட அதற்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கின்றன. ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கின்றன. அந்த செய்திகள் சில பொழுதுகளில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால், பள்ளியில் மக்கள் அந்த நேரத்திலே தொழுகின்ற அந்த நிலையை பார்த்து சொல்லியிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இந்த ரஜபுடைய இந்த மாதத்திலே 27வது நாள், இந்த நாளை சிலர்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்ரா மிஅராஜ் உடைய பயணத்தை தொடர்படுத்தி அந்த நாளை சிறப்பிப்பதையும், அந்த நாளில் நோன்பு இருப்பதையும், அந்த நாளில் இன்னும் பல சிறப்பான அமல்களை செய்வதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதை பொறுத்தவரையில் இது பிதத்தான செயல்கள் என்றும் உள்ளவைகளாகும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எந்த ஒரு முன்மாதிரியும் இதற்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால், ஹிஜ்ரத் செய்வதற்கு சுமார் 2 வருடங்களுக்கு முன்னாலே இந்த மிஅராஜுடைய பயணம், இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் அவருடைய வாழ்நாளில் மேற்கொள்ளப்பட்டது. அந்த மிஅராஜுடைய பயணம் எப்போது நிகழ்ந்தது என்பதிலேயே பல கருத்து வேறுபாடுகள் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. அதேபோன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றதன் பிறகு சுமார் அங்கு 10 வருடங்கள் வாழ்ந்தார்கள். எந்த ஒரு வருடத்திலும் அவர்கள் அந்த நாளை, இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் நிகழ்ந்த அந்த நாளை, அதனுடைய பகலையோ இரவையோ அவர்கள் சிறப்பித்ததாக எந்த ஒரு செய்தியும் கிடையாது. முழுமைப்படுத்தப்பட்ட, பரிபூர்ணப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் இஸ்ரா மிஅராஜ் சிறப்பிக்கப்பட்டதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே இது ஒரு பிதா, ஒரு வழிகேடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு நோன்பு நோற்பதாக இருந்தாலும், மற்ற நல்ல சிறப்பு செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் பிதாத் என்ற அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு வந்த நபித்தோழர்கள், நபித்தோழர்களுடைய வாழ்நாளில் அந்த நாள் சிறப்பிக்கப்பட்டதாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நன்மையிலே முந்தக்கூடியவர்களாக இருந்தவர்கள் அவர்கள். உண்மையில் அது நன்மைக்குரியதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை விட்டு அது தவறு இருக்காது என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு செய்தியை சொல்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், அதாவது லா ஃபர்அ வலா அஸீரா என்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரை இது புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய, முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்அவும் இல்லை அஸீரத்தும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதாவது ஃபர்அ என்று சொல்கின்ற போது ஒரு ஒட்டகம் விடுகின்ற அந்த குட்டியை அவர்கள் என்ன செய்வார்கள், அதனுடைய முதல் குட்டியை சிலைகளுக்கு அறுத்து பலியிடுகின்ற ஒரு செயலை அவர்கள் செய்து வந்தார்கள். அப்ப எனவே இந்த ரஜப் மாதத்தில் இப்படி மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நேர்ச்சிகள் இவைகள் அனைத்தும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னும் ஒரு செய்தியிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ரஜபுடைய மாதத்திலே இப்படி அறுத்து பலியிடுகின்ற ஒரு
மூட நம்பிக்கை அவரிடம் காணப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் எந்த மாதத்திலும் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுங்கள், அதன் மூலம் நீங்கள் ஏழைகளுக்கு உணவளித்து நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள், தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு செய்தி அகமதிலே பதிவாக இருக்கிறது. எனவே ரஜப் மாதத்தில் இப்படியான மூட நம்பிக்கைகள், அதாவது சிறுக்கான இந்த வழிமுறைகள் அறியாமை காலத்தில் காணப்பட்டன. அவற்றையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகள் அனைத்தையும் ஒழித்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஜாஹிலிய மூட பழக்க வழக்கங்கள், அறியாமை கால பழக்க வழக்கங்கள், அஞ்ஞான பழக்க வழக்கங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் போது சொன்னார்கள், அவைகள் அனைத்தையும் எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் நாம் எந்த ஒரு ஜாஹிலியத்தையும் நாம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு உயிர்ப்பிக்க கூடாது. எந்த ஒரு மூட பழக்கத்தையும் நாம் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் தங்களுடைய கால் பாதங்களின் கீழ் போட்டு மிதித்தார்களோ அவற்றை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக நாம் மாறக்கூடாது என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதேபோன்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ரஜபுடைய மாதத்தை சிறப்பித்தோம், அந்த மாதத்தில் வந்து நோன்பு நோற்பது அல்லது அதனுடைய இரவுகளிலே நின்று வணங்குவது, இப்படியாக எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியும் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்ற போது அப்படி எந்த ஒரு செய்தியும் இல்லை. ரஜப் புனிதமான மாதங்களில் ஒன்று என்று சொன்னால் அந்த புனிதத்துவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புனிதப்படுத்தினார்கள், நபித்தோழர்கள் எப்படி புனிதப்படுத்தினார்களோ அதோடு நாம் நின்று கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக புனிதமான மாதம் என்று நாம் ஒரு சிறப்பான வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் நாம் நோன்பு நோட்பதாக இருந்தாலும் அதற்குரிய ஆதாரங்கள் நமக்கு தேவை. மார்க்கம் என்பது மனோ இச்சை அல்ல, மார்க்கம் என்பது அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அப்படி வணங்குவதன் மூலம்தான் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும்ல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்னையே பின்பற்றுங்கள், அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் மீது நாம் நேசம் வைத்திருக்கிறோம் என்பதையும் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றைத்தான். அது என்ன? இத்திபா உஸ்ஸுன்னா, நபி வழியை பின்பற்றுவதன் மூலம் தான் அதை நாம் அடைந்து கொள்ளலாம். அடுத்த அருமையான சகோதரர்களை, இந்த தலைப்பில் இந்த ரஜப் மாதம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய சில பலவீனமான செய்திகள், பலவீனமான ஹதீஸ்கள், இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் இவைகளிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. என்ற இந்திய சமூக வலைதளங்கள்ல இந்த சோசியல் மீடியா என்பது மிகவும் நமக்கு மத்தியில் அவைகள் ஆக்கிரமம் செலுத்திக் கொண்டிருக்கிறது, நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சோசியல் மீடியாக்கள் நிறைய செய்திகள் பரவுகின்றன. அந்த செய்திகளுடைய நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தாமலே பலர் என்ன செய்கிறார்கள், அவற்றை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் இந்த பலவீனமான செய்திகள், குறிப்பாக இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜப் மாதம் இதனுடைய இது தொடர்பாக இதை சிறப்பித்து வந்திருக்கக்கூடிய சில பலவீனமான செய்திகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவைகளிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த தொடரில் முதலாவது ஒரு செய்தியை பாருங்கள். இன்ன ஃபில் ஜன்னத்தி நஹரா, சுவர்க்கத்தில் ஒரு ஆறு இருக்கிறது, அதற்கு ரஜப் என்று சொல்லப்படும், அதனுடைய தண்ணீர் அதாவது மிகவும் கடுமையான பாலை விட கடுமையாக வெண்மையாக இருக்கிறது, அசத்து பயாவம் லபன், பாலை விட அந்த தண்ணீர் வெண்மையாக இருக்கும். அதே போன்று அஹலா மினல் அசல், தேனை விட அந்த தண்ணீர் மிக இனிமையாக இருக்கும். மன்சாமயோமன் மின் ரஜப், யார் ரஜபுடைய மாதத்தில் ஒரு நோன்பு இருப்பாரோ அல்லாஹு தாலா அந்த ஆற்றிலிருந்து அவருக்கு நீரை புகட்டுவான் என்ற செய்தி. அப்ப இது வந்து ஒரு பலவீனமான ஒரு செய்தி. இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக இதை அடையாளப்படுத்துகிறார்கள். இது அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இது இட்டு கட்டப்பட்டது என்கின்ற அளவுக்கு இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். எனவே நாம் இந்த செய்தி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு செய்தி. அதே போன்று நாம் பார்க்கிறோம், அதாவது இந்த ரஜப் மாதம் வந்துவிட்டாலே பலர் ஒரு துவாவை ஷேர் செய்வார்கள், பலர் இந்த துவாவை, அதாவது வாட்ஸ்அப்ல, அதே போன்று ட்விட்டர், பேஸ்புக், இதுல இந்த துவா என்ன செய்வாங்க, நிறைய ஷேர் பண்ணுவார்கள். அந்த துவா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற இந்த துவா. இதை பொறுத்தவரையில இதுல வந்து இதனுடைய பொருள் என்ன, ரஜபிலும் ஷஅபானிலும் யா அல்லாஹ் எமக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமலானை எமக்கு அடைய செய்வாயாக என்ற இந்த துவா. இது அகமதிலே பதிவாக இருக்கிறது. இதுல இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதுல வரக்கூடிய ஜாயிதா இப்னு அபி ருகாலா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், அப்ப இந்த அறிவிப்பாளர் தொடர்பாக விமர்சனம் இருக்கிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், அதே போன்று இன்னும் பல அறிஞர்கள் இந்த செய்தியில வரக்கூடிய அறிவிப்பாளரை, அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாது, நிராகரிக்கப்பட வேண்டியவர் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் விமர்சிக்கிறார்கள். எனவே இது ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. எனவே இதை நாம் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக ஒருவர் துவா கேட்பதாக இருந்தால், ரஜப் மாதத்திலே எனக்கு பரக்கத்து செய்வாயாக என்றால் கேட்கலாம். அப்படி பொதுவாக ஒருவர் துவா செய்ய விரும்புகிறார் என்றால் தவறு கிடையாது. ஆனால் இந்த வாசகம், இப்படி ஹதீஸிலே வந்த இந்த வாசக முறை, இந்த துவா, இது என்பது பலவீனமான ஒரு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லம் யஸும் ரமலான், லம் யஸும் ரமலான இல்லா ரஜபன் வ ஷஅபான், லம் யஸும் பஅத இல்லா ரமலான், லம் யஸும் பஅத ரமலான இல்லா ரஜபன் வ ஷஅபான். அதாவது ரமலானுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலும் ஷஅபானிலும் தவிர நோன்பு நோக்க மாட்டார்கள் என்ற இந்த செய்தி. அப்ப இது வந்து இதுவும் ஒரு பலவீனமான செய்தி. இதிலே வரக்கூடிய யூசுப் இப்னு அத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் மிகவும் முற்றிலும் பலவீனமானவர் என்பதை இமாம் இப்னு ஹஜர், இமாம் பைஹக்கி போன்ற அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இதையும் நாம் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திங்கள் வியாழ நோன்பு இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் அந்த 13, 14, 15 ஆகிய நாட்கள் இப்படி பல நோன்புகள் வருகின்றன. இந்த ஹதீஸின் படி பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ரமலானுக்கு பிறகு ரஜவிலும் ஷாபானிலும் தவிர நோன்பு நோக்கவில்லை என்பதை பார்க்கும்போது கருத்து ரீதியாகவும் அது பலவீனமானதாக இருக்கிறது. அதனுடைய அறிவிப்பாளரையும் தொடரிலும் அதிலே பலவீனம் காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, இந்த ரஜப் தொடர்பாக இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள், அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயரால் புனைந்துரைக்கப்பட்ட செய்திகள், அவற்றையும் நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இது அதைவிட ஆபத்தானவைகள். இது அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய பெயரால் பொய்யாக இட்டு கட்டப்பட்ட செய்திகள் என்ற அடிப்படையில் சில செய்திகளை பாருங்கள். அதில் ஒரு செய்தி, ரஜப் ஷஹருல்லாஹ் வ ஷஅபானு ஷஹ்ரி வ ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி. அதாவது ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம், ஷஅபான் எனது மாதம், ரமலான் எனது உம்மத்தின் மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக ஒரு செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அல் மௌதுவாத், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை பதிகின்ற அந்த நூலிலே இதை பதிவு செய்கிறார்கள். அப்ப எனவே இது அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயரால் புனைந்துரைக்கப்பட்ட ஒரு செய்தி, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது. அதே போன்று பாருங்கள் மற்றொரு செய்தியை, அதாவது ஃபத்லு ரஜப் அலா சாயிரி ஷுஹூர் கஃபாதுல் குர்ஆன் அலா சாயிரில் அஸ்கார். இந்த ரஜப் மாதத்துடைய சிறப்பு ஏனைய மாதங்களோடு ஒப்பிடும் போது, ரஜப் மாதத்துடைய சிறப்பு என்பது குர்ஆனை நாம் ஏனைய திக்ருகளோடு ஒப்பிடும் போது குர்ஆன் எவ்வளவு சிறப்பு மிக்கதோ அதுபோன்றுதான் ரஜபுடைய சிறப்பு என்று ஒரு செய்தி. இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுவும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரால் புனைந்துரைக்கப்பட்டது. அதே போன்று மற்றொரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தியில் யார் ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லிவிட்டு, யார் இந்த ரஜபுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பிருப்பாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பெரும் பெரிய திருப்தி, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய திருப்தி அவர் மீது கடமையாகிவிட்டது என்ற செய்தி. இதுவும் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சொல்கின்ற போது இதுவும் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக, புனைந்துரைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. மற்றொரு செய்தியை பாருங்கள். யார் ரஜபுடைய மாதத்தில் மூன்று நோன்புகளை நோக்கிறாரோ அவருக்கு, அதாவது அந்த மாதம் முழுவதும் நோன்பிருந்த நன்மை. அதேபோன்று யார் ஏழு நாட்கள் ரஜபில் நோன்பு இருப்பாரோ அவருக்கு வந்து நரகத்தினுடைய எல்லா வாயில்களும் அவரை விட்டு அடைக்கப்படும் என்ற செய்தி. இதுவும் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. பொதுவாக நாம் ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் எல்லா மாதத்திலும் மூன்று நோன்புகள் நோன்பு நோக்கும் போது அந்த மாதம் முழுவதும் நோன்பிருந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அது ஆதாரப்பூர்வமான செய்தி. நாங்கள் ஒவ்வொரு மாதம் மூன்று நோன்புகள் நோட்பதன் மூலமாக ஒன்றுக்கு 10 மடங்கு என்ற அடிப்படையில் 30 நோன்புகள் நோட்டு நன்மை மூன்று நோன்புகளின் மூலமாக கிடைக்கும். அது ஆதாரப்பூர்வமான. இந்த ஹதீஸிலே வரக்கூடியது இந்த ரஜபில் மூன்று நோன்புகள் நோட்பது என்று ரஜபிலே சிறப்பித்து வரக்கூடிய இந்த செய்தி என்பது அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயரால் புனைந்துரைக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மற்றொரு செய்தியை பாருங்கள். அதாவது ரஜபுடைய முதலாவது அந்த இரவில் மன் சல்லல் மக்ரிப ஃபி அவ்வல் லைலத்தி மின் ரஜப், ரஜபுடைய மாதம் அந்த முதலாவது அந்த ஆரம்ப இரவில் யார் மக்ரிபுடைய தொழுகையை தொடர்ந்து மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதை தொடர்ந்து 20 ரக்காத்துகள் தொழுவாரோ அந்த ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சூரத்துல் இஹ்லாஸ் ஒரு முறை அவர் அப்படி 20 ரக்காத்துகள் தொழுகின்ற போது அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய செல்வத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அல்லாஹு தஆலா கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பான். அவர் அந்த சலாத் என்ற பாடத்தை மின்னல் வேகத்தில் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் தண்டனையும் இல்லாமல் அதை கடப்பார் என்று ஒரு செய்தி. இதுவும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரால் புனைந்துரைக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாகும். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை தனது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை பதிவு செய்கின்ற அதே கிரந்தத்தில் இதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். யார் ரஜபுடைய மாதத்திலே ஒரு நோன்பை நோற்று 4 ரகாத்துகளை தொழுவாரோ அவர் சுவர்க்கத்திலே அவர் தங்கக்கூடிய இடத்தை பார்க்காமல் அவர் மரணிக்க மாட்டார் என்ற செய்தி. இதுவும் இட்டுக்கட்டப்பட்டதாகும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த செய்திகளை ஏன் நாம் உங்களுக்கு சொல்கிறோம் என்று சொன்னால், இவைகள் அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் புனைந்துரைக்கப்பட்டவைகள், இட்டுக்கட்டப்பட்டவைகள். இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயரால் ஒரு செய்தி புனைந்துரைக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த செய்தியை ஒருவர் அதை தெரிந்து கொண்டு அறிவிக்கிறார் என்று சொன்னால், அவர் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஆதாரப்பூர்வமான செய்தி. அதாவது யார் என் மீது வேண்டுமென்று ஒரு பொய்யை சொல்கிறானோ அவன் தனது தங்குமிடத்தை நரகில் ஆக்கிக் கொள்ளட்டும். இங்க பார்க்கலாம், அண்மை காலமாக வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை ஷேர் பண்றாங்க. யார் ரமதானை பற்றி முதலில் அறிவிக்கிறாரோ அவர் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று விட்டார். எங்கிருந்து ஹதீஸை பெற்றார்கள்? அதில் அவர்கள் ஆதார நூலை குறிப்பிடுவதும் இல்லை, அறிவிப்பாளரை குறிப்பிடுவதும் இல்லை, ஹதீஸனை குறிப்பிடுவதும் இல்லை. இப்படி ஒரு செய்தியை பலர் ஷேர் செய்வதில் போட்டி போடுவதை பார்க்கிறோம். நறுமை சகோதரர்களே, ஒரு செய்தி அதுவும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயரால் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. அதை ஒரு சமுதாயமே பின்பற்றும், அதை ஒரு சமுதாயமே ஏற்று அதை செயல்படுத்தும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக அது இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய குற்றத்தை பாவத்தை ஒரு சுமக்க வேண்டி வரும். யாரெல்லாம் அதை செய்கிறார்களோ அதை நம்பி அதை பரப்பியவருக்கு நிச்சயமாக அந்த குற்றம் போய் சேரும். எனவே நாம் இதில் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தை பொறுத்தவரையில் இதில் சஹாபாக்கள் எந்த அளவு இதிலே கண்டிப்பாக இருந்தார்கள் அப்படி என்பதை பார்க்கும்போது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் யாராவது நோன்பு நோற்றவர்களை கண்டால், யாராவது நோன்பு நோற்பவர்களை கண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தடியால் அடிப்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன கேட்பார்கள் என்று சொன்னால், நீங்கள் ரஜபை ரமதானை போன்று ஆக்கப் போகின்றீர்களா, ரமலானை போன்று ஆக்க விரும்புகிறீர்களா என்று சொல்லி அவர்கள் எச்சரிப்பவர்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே நாம் பிதத்துகள் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கின்ற போதும் எதை சமுதாயத்துக்கு நினைவூட்டினார்கள் என்று சொன்னால், எனது வழிமுறைதான் மிகச் சிறந்த வழிமுறை என்பதை நினைவுபடுத்தினார்கள். எனது வழிமுறைதான் சிறந்த வழிமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவான ஒரு வழிமுறையை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதேபோன்று காரியங்களிலே மிக மோசமானதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுபவைகள், அவைகள் ஒவ்வொன்றும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நரகத்துக்குத்தான் இட்டுச் செல்லும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் சுன்னா எது பிதா எது என்பதை நாம் உரிய முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலர் என்ன வாதத்தை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், நன்மையான விஷயம் தானே என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள். நோன்பு நோட்பது என்ன பாவமான காரியமா? அதேபோன்று நாம் சதக்காக்கள் செய்வது என்ன பாவமான காரியமா? நாம் உணவை சமைத்து கொடுப்பது என்ன பாவமான காரியமா? இப்படித்தான் மக்கள் கேள்வி கேட்டு பழகியிருக்கிறார்கள். மாற்றமாக இந்த செயல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கீகாரத்தை பெற்றதா, அவர்களுடைய வழிமுறையில் உள்ளதா என்பதையெல்லாம் சிந்திக்க மறுக்கிறார்கள். நோன்பு என்பது நோன்பென்ற வணக்கத்துக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருந்தாலும், அதை நாம் ஒரு நாளில் குறிப்பிட்டு செய்யும் போது, அதை நாம் ஒரு நாளுக்கு குறிப்பாக்கும் போது நிச்சயமாக ஆதாரம் தேவை. அந்த நாளில் நாம் அந்த நோன்பை நோட்பதாக இருந்தால் அதற்கு ஆதாரம் தேவை. ஜும்மாவுடைய நாள் ஒரு சிறப்பான நாள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளை சொன்னார்கள். இன்னும் பல சிறப்புகளை அந்த நாளுக்கு சொன்னார்கள். இந்த நாளுடைய இந்த சிறப்புகளை எல்லாம் ஒருவர் கருத்தில் கொண்டு அந்த நாளில் நோன்பு வைக்க முடியாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் தனியாக நோன்பு வைப்பதை தடுத்திருக்கிறார்கள். ஒன்று வியாழன் அல்லது சனி, இந்த இரண்டு நாட்களில் ஒன்றை அந்த நோன்போடு அவர் சேர்த்து நோட்பாராக இருந்தால் அனுமதி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாத்திரம் சிறப்புக்குரிய நாள் என கருதி ஒருவர் நோன்பு வைப்பதாக இருந்தால் அதற்கு தடை இருக்கிறது. அப்ப இதுதான் தீன். இந்த விளக்கம் நமக்கு தேவை. ஒரு முறை சாயித் பின் முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பார்க்கிறார்கள், ஃபஜ்ருக்கு பிறகு தொடர்ந்து தொழுது வரக்கூடிய ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அந்த மனிதர் வளமையாக ஃபஜ்ருக்கு பிறகு தொழுது வருகின்றார்கள். மிகச்சிறந்த ஒரு தாபிழை சாயித் பின் முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவர்கள் இந்த காட்சியை பார்த்துவிட்டு அதை வந்து அவர்கள் தவறு என்று சொல்லி அவருக்கு விளக்குகிறார்கள். இது பிழை என்று அவருக்கு விளக்குகிறார்கள். அந்த மனிதர் திருப்பி அந்த அறிஞரிடம், ரஹிமஹுல்லாஹ்விடம் அந்த மனிதர் கேட்கிறார், நான் தொழுவதன் மூலம் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா? தொழுக என்பது ஒரு சிறந்த வணக்கம், அல்லாஹ்வின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு வணக்கம். அப்படியான இந்த தொழுகையின் மூலம், இதை நான் இந்த தொழுகையை தொழுது வருவதன் மூலம் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா என்று கேட்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அமைதியாக சாயித் பின் முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீ தொழுவதால் அல்லாஹ் உம்மை தண்டிக்க மாட்டான், மாற்றமாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறைக்கு சுன்னாவுக்கு நீர் மாற்றம் செய்தீர், அதற்காக அல்லாஹ் உன்னை தண்டிப்பான் என்று சொன்னார்கள். அங்கே என்ன தொழுகை? ஒரு இபாதத், சிறந்த வணக்கம். ஆனால் ஃபஜ்ருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நபிலான தொழுகையில் தொழுகை தடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் நபி வழிக்கு அவர் மாற்றம் செய்கிறார், அதனால் அவர் தண்டிக்கப்படுவார் என்பதை விளக்குகிறார்கள். அப்ப இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நோன்பாக இருந்தாலும், மற்ற வணக்கமாக இருந்தாலும், அதை செய்வது என்பது மாத்திரமல்ல, ஒரு நாளில் குறிப்பிட்டு செய்யும் போது, ஒரு நேரத்தை அதற்கு குறிப்பாக்கும் போது, ஒரு நாளை குறிப்பாக்கும் போது அதற்கு மார்க்க ஆதாரம் தேவை. மார்க்க ஆதாரம் அதற்கு அவசியம் என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்ற அருமையான சகோதரர்களே, நபித்தோழர்கள் இந்த பிதத்துடைய விஷயத்தில் எவ்வளவு எல்லாம் எச்சரிக்கையாக இருந்தார்கள் என்பதை பாருங்கள். அப்துல்லாஹி இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், இத்தபிஉ, நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுங்கள், வலா தபதிஉ, நீங்கள் புதிதாக எதையும் உருவாக்காதீர்கள். ஃபக்கத் குஃபீதும், உங்களுக்கு நிறைவான ஒரு வழி கிடைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் உங்களுக்கு சொல்லி தந்துவிட்டு மார்க்கத்தை நிறைவுபடுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு நிறைவான வாழ்க்கை முறை, ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை நெறியில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் பின்பற்றுங்கள், பின்பற்றுவதுதான் நம்ம இது கடமை. குர்ஆன்ல நீங்க எவ்வளவு இடங்களை பாருங்க, அத்தீஉல்லாஹ் வர் ரசூல், அல்லாஹுவை வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்து தந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை உங்களுக்கு தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அப்ப நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றி விட்டோமா? சுன்னாக்கள் அனைத்தையும் நாம் செயல்படுத்தி விட்டோமா என்றால் நிச்சயமாக இல்லை. எவ்வளவு சுன்னாக்களை நாம் செயல்படுத்தாமல் இருக்கிறோம். அப்படி இருக்க நாம் ஏன் பிதத்துகளை கண்டுபிடிக்க வேண்டும்? அனைத்து சுன்னாக்களையும் செய்துவிட்டு பிதாக்களை கண்டுபிடித்தால் என்று சொன்னாலும் நியாயம் கிடையாது, ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம். என் அருமை சகோதரர்களே, அப்ப சுன்னாக்களே எவ்வளவு இருக்கிறது, அவைகளை செயல்படுத்த அதை விட்டுவிட்டு என்ன செய்கிறார்கள், பிதத்துகளை உருவாக்குவதை பார்க்கிறோம். நீங்க எடுத்து பாருங்க, மெஹராஜுடைய நாளில் அந்த நாளில் நோன்பு வைப்பவர்கள், பராத்துடைய நாளில் நோன்பு வைப்பவர்கள் சுன்னத்தான் எத்தனையோ நோம்பு மறந்து இருக்கிறாங்க. அவங்க திங்கட்கிழமை நோன்பு வைக்க மாட்டாங்க, வியாழக்கிழமை நோன்பு வைக்க மாட்டாங்க, பிற 13, 14, 15 சுன்னத்தான் நாட்கள், அந்த நாட்கள் தான் நோன்பு வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் சுன்னத்தாக இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா எது தெரியுது? பிதத்து தெரியுது. மேலாஜுக்கு ஒரு நோன்பு, பராத்துக்கு ஒரு நோன்பு என்று சொல்லி என்ன செய்யறாங்க, பிதத்தானதை வந்து செய்யறாங்க. ஆனா சுன்னத்தான நோன்புகள் இருக்குது, அந்த நோன்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அதை மறந்துடுறாங்க. அதனாலதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த வருடங்கள் செல்ல செல்ல என்ன நடந்தது அவங்க சொல்றாங்க, இந்த வருடங்கள் கரிய கரிய என்ன நடக்குது என்று சொன்னால், பிதத்துகள் உயிர் பெற ஆரம்பித்தது, சுன்னாக்கள் மரணிக்க ஆரம்பித்தது. பிதத்துகளை உயிர்ப்பித்தாங்க, சுன்னாக்களை மரணிக்க செய்தார்கள். என்ன சொல்லுவாராங்க, எங்கு ஒரு பிதா உயிர் பெறுகிறதோ, எங்கு மார்க்கத்தின் பெயரால் ஒரு நூதனம் உயிர் பெறுகிறதோ, அங்கு அழிந்து போவது ஒரு சுன்னா. அங்கு அழிந்து போவது என்ன, ஒரு சுன்னா என்று சொல்கிறார்கள். நீங்க பாருங்க, ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு 7வது நாள் செய்ய வேண்டிய நபி வழியில் எத்தனையோ விஷயங்கள் இருக்க, அதெல்லாம் இன்று உம்மத்தில் பலருக்கு தெரியாது. ஆனா 40வது நாள் ஒரு சடங்கு வைப்பாங்க. 40வது நாள் என்ன செய்யுது, ஒரு விருந்து, அந்த பிள்ளைக்கு பேர் வைத்தல், இப்படி பல சடங்குகள் அங்க நடக்கும். இது பிதா, மார்க்கத்தில் எந்த ஆதாரம் இதற்கு இல்லை. ஆனா அதே நேரத்தில் 7வது நாள் அக்கீகா கொடுக்க வேண்டும் என்றால் அது எத்தனை பேருக்கு தெரியும், அந்த குழந்தையுடைய முடியை மலிக்க வேண்டும் என்றால் அது எத்தனை பேருக்கு தெரியும். இந்த சுன்னாக்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது, பிதத்துகள் எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்கு வந்து பிதா உயிர் பெறுகிறதோ அங்கு செத்து மடிவது, அழிவது, புதைக்கப்படுவது சுன்னா என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருண்டா, அவர் தும்மியுடன் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்கிறார். அவருக்கு தும்மல் போகுது. தும்மியுடன் அவர் சொல்றார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக என்று அவர் சொல்கிறார். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறேன், ஆனால் தும்மிய சந்தர்ப்பத்தில் இப்படி சொல்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. அவங்க நமக்கு கற்றுத்தந்ததெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று மாத்திரம்தான். அவங்க நமக்கு சொல்லித்தந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்பதை மாத்திரம்தான். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் என்பது அழகான வார்த்தை, நல்ல அழகான சிறப்பான கருத்து. நபி மீது ஒரு முறை சலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த சலவாத்து சொல்வது என்பது சிறப்பாக இருந்தாலும் தும்மியுடன் ரசூலுல்லாஹி இதை நமக்கு கற்றுத்தரல, அல்ஹம்துலில்லாஹ் என்பதைத்தான் கற்றுத்தந்தார்கள். அப்ப இதுதான் தீன், இதுதான் மார்க்கம். இந்த அடிப்படையை நாம் விளங்க வேண்டும். என்ன, அவங்களுக்கு சலவாத்துடைய சிறப்பு தெரியாதா? அவங்க நபி மீது அன்பு வைக்கவில்லையா? சிலர் என்ன குற்றச்சாட்டு சொல்வார்கள், இதோ இந்த வஹாபிகள் சொல்கிறார்கள் நபி மீது சலவாத்து சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். எங்க பாத்தீங்கன்னா, நாம் என்ன சொல்கிறோம், அதானுக்கு முன்னால் சலவாத்து கிடையாது. அதான் சொல்வதற்கு முன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் பாங்கு சொல்லப்படுது, இந்த பாங்குக்கு முன்னால் சலவாத்து கிடையாது என்று நாம் சொல்கிறோம். அப்ப இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, இவர்கள் பாருங்கள், இதோ பாருங்கள், இவர்கள் நபிக்கு எதிராக இருக்கிறார்கள், நபி மீது சலவாத்து சொல்லக்கூடாது சொல்கிறார்கள். அப்படி நாங்கள் சொல்றோம், நாம் நபி மீது உள்ள நேசத்தின் காரணத்தால், முஹப்பத்தின் காரணத்தால் சொல்கிறோம். நபி அவர்கள் எந்த அதானை பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லுமாறு சொன்னார்களோ அந்த அதானில் இந்த சலவாத்து கிடையாது, அதில் அவங்க அல்லாஹு அக்பர் என்றுதான் ஆரம்பிப்பார்கள் என்று சொல்கிறோம். ஆனா நீ எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, தவறான முறையில் என்ன செஞ்சாங்க, திரிவுபடுத்தி சொல்கிறார்கள். நாங்கள் நபி மீது சலவாத்து சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறோமா? அதிகம் அதிகம் சொல்லுங்கள், ஒரு முறை சொன்னால் 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றுவது என்பதுதான் நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்குரிய ஒரே வழியாகும். அதற்கு மாற்றமாக நாம் பிதாக்களை செய்வதென்பது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கோபத்தையும் வெறுப்பையும் பெற்றுத்தரும். அதே போன்று நீங்கள் இமாம்களை எடுத்துக்கொண்டாலும், இமாம்களுடைய அந்த கருத்துக்களை எடுத்து பாருங்கள், அவர்களும் இந்த பிதத்துக்கு எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லாஹிடம் கேட்கப்படுகிறது. அர்ரஜுலு யஸூமு வ யஅதகிஃப் அஹப்பு இலைக அவ் யதகல்லமு ஃபி அஹலில் பித. அவங்கள்ட்ட கேட்கப்படுது, ஒரு மனிதர் நோன்பு இருக்கிறாரு, ஏத்திகாப் இருக்கிறார் பள்ளியில, இது உங்களுக்கு சிறப்பானது, உங்களுக்கு உங்களிடம் விருப்பத்துக்குரியதா, அல்லது ஒரு பிதத்வாதியோடு பேசுவது விருப்பத்துக்குரியதா என்று கேட்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, ஒருவர் இமா அவர் தொழுகின்றார், ஏத்திகாப் இருக்கிறார், நோன்பு இருக்கிறார் என்றால் அது அவருக்குரியது, அவருக்குரிய நன்மை. ஆனால் ஒரு பிதத்வாதியோடு பேசுவது என்பது அவர் முஸ்லீம் சமுதாயத்துக்கு செய்கின்ற ஒரு கடமையாக, முஸ்லீம் சமுதாயத்தை அழிவிலிருந்து காப்பதாக இருக்கிறது. எனவே பிதத்வாதிகளோடு பேசுவதுதான் சிறப்புக்குரியது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய புனிதத்துவம் என்பது இதிலே போர் செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சிறப்பு இருக்கிறது. அதற்கு மாற்றமாக வளமையாக நாங்கள் எல்லா காலங்களிலும் செய்வது போன்று வணக்கங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த 4 மாதங்களை சொல்லிவிட்டு சொல்கிறான், அதில் நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்ளாதீங்கடா, நாங்கள் பாவங்களில் ஈடுபடக்கூடாது. புனிதமான மாதங்கள், எனவே அந்த புனிதத்துவத்தை பேண வேண்டும். அதில் பாவங்கள் செய்யாமல் இருப்பது, எல்லா காலங்களிலும் பாவம் செய்யக்கூடாது, புனிதமான காலங்கள் புனிதமான இடங்கள் வரும்போது அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்கள், இத்தோடு நாம் எமது இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் வாஹிர் தஆவா.